அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் ஆறாவது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி வித்யாரண்யர் அருளிய இந்த அருமையான நூலில் பல தரிசனங்களை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கோம். அதில் நியாயம், வைசேசிகம், சாங்கியம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்று எல்லா தரிசனங்களையும் நாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு தரிசனத்துலேயும் ஒவ்வொரு ரிஷிகள் வந்தாங்க, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளை சொன்னாங்க. பட் அந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் வந்து விசாரணை பண்ணி விவேகத்தால் பார்க்கும்போது இறுதியாக வந்து அத்வைத வேதாந்தம் ஒரு சரியான உண்மையை நமக்கு காட்டி கொடுக்குது. நிறைய மதங்கள் வந்திருக்கலாம், நிறைய சமயங்கள் வந்திருக்கலாம், ஆனால் சரியான பாதை என்பது நம்முடைய மனநிலை வந்து படிப்படியாக அப்டேட் ஆகும்போது தான் கிடைக்கும். அது எடுத்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுனால எல்லாரும் உடனே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பக்குவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மனதுக்கான பக்குவம் இருக்குது. அப்போ நம்ம நேற்று அதை சொன்னோம், அதாவது ஒருத்தர் ஆழமாக தேடணும், அந்த உண்மையாக இருக்கணும் அந்த தேடுதல். ஏனோ தானோன்னு இல்லாமல் அந்த மோட்சத்தின் மீது இச்சை, அந்த தீவிர ஆர்வம் நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அதற்கான பாதை திறக்கப்படும், வாசல் திறக்கப்படும் என்று பார்த்தோம். இவர் நிறைய மகான்கள் வந்து நிறைய கருத்துக்களை முரண்பாடுகளாக துவைத அடிப்படையில் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அத்வைத வேதாந்தம் அந்த துவைதத்தெல்லாம் உடச்சி இருப்பது இருப்பு மாத்திரமே என்பதை நிரூபணம் செய்வதற்காக மற்ற தரிசனங்களின் தர்க்கவாதங்களையும் முன்னிறுத்தி நமக்கு சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் போன ஸ்லோகம் வந்து 95 பாட்ட மீமாம்சர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த உறக்கத்திலே வந்து மறைந்த அறிவு இருக்கிறது, அதனால் ஆத்மா போத அபோத நிலையில் இருக்கிறது என்று சொன்னாங்க. போத அபோத அப்படின்னா அறிவும் அறியாமையும் கலந்ததாக இருக்கிறது என்று மீமாம்ச வம்சத்திலே, அதாவது மீமாம்ச தரிசனத்திலே வந்தவர்கள் கூட ஆரம்பத்தில் துவைதிகளாக தான் இருந்தாங்க. அந்த மீமாம்ச வரிசையில் வந்ததில் வியாச மகரிஷி தான் வந்து கடைசியில் ஞானத்தை கொடுக்குறாரு, அதுதான் உத்தர மீமாம்சம். அதாவது மீமாம்ச வரிசையிலேயே மிக உயர்ந்த பாதை எது அப்படின்னா உத்தர மீமாம்சம். உத்தரம்னா மிக உயர்ந்ததுன்னு பேர். அப்போ மகரிஷிகளிலேயே ஒரு மகத்தான ஞானத்தை நமக்கு கொடுத்த மகரிஷி யாருன்னா வியாசர் தான். அந்த அடிப்படையில் வியாசருக்கு பின்னாடி வசிஷ்டரும் வந்தார். வசிஷ்டரும் ஒரு அருமையான மகரிஷி, அவரும் வந்து ராமபிரானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அவரும் அத்வைதத்தை தான் நிலைநாட்டுவாங்க, எல்லாருமே அத்வைதத்தை தான் நிலைநாட்டுவாங்க. இப்போ நம்ம அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கு 96 ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் வந்து பழைய தரிசனத்தில் என்ன சொல்கிறாங்கங்கிறத சுட்டி காட்டுறார், அதையும் பார்த்துருவோம். இப்போ 96 ஸ்லோகம். ஜடோ பூத்வா ததா ஸ்வாப்சமிதி ஜாட்யஸ்ய ஸ்மிருதி ததா வினா ஜாட்யானுபூதிம்ன கதஞ்சித்து பவத்யதே. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த 96 ஸ்லோகத்தில் இப்போ நான் வந்து ஜடநிலையில் உறங்கினேன், அதன் பின்னர் எனக்கு நினைவு தோன்றியது. அந்த ஜடநிலையை முன்பே அனுபவிக்காமல் அத்தகைய நினைவு எந்த விதத்திலும் தோன்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை இங்கே முன்வைக்கிறாரா? இப்போ இந்த ஸ்லோகத்தில் யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ட மீமாம்சர்களுடைய வாதம் இது. அதாவது பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். உத்தர மீமாம்சத்தில் தான் வியாசர் வராருன்னு பார்த்தோம். பூர்வ மீமாம்சத்துக்கு முன்னாடி பாட்ட மீமாம்சர்கள் வரிசையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உறக்கத்திலிருந்து எழுந்த பிறகு நம்ம சில நேரங்களில் இப்படி சொல்கிறோம் இல்லையா, எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த தூக்கத்தில், தூங்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியல, நான் மரக்கட்டை போல் தூங்கினேன், அப்போ முழுமையாகவே நான் அந்த இடத்துல உணர்வு இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க விழிப்புணர்வுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க. அதில் ஒருத்தர் வந்து நான் இனிப்பு சாப்பிட்டேன் என்று சொல்கிறார். அந்த நினைவு வருவதற்கு முன்பு இனிப்பை அனுபவித்திருக்க வேண்டும், அதுபோல நான் ஜடமாக இருந்தேன் என்ற நினைவு வருவதற்கு ஜட நிலை அனுபவிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே உறக்கத்தில் அறிவும் இருந்தது, ஜடநிலையும் இருந்தது என்பதாக இந்த பாட்ட மீமாம்சர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறாங்க. அதாவது ஒவ்வொரு தேடுதல், ஆழமான தேடுதல், புரிதல் இப்படியே மேல்வங்கி வர வர அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆத்மா அப்படிங்கிறது போத அபோத நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவும் அறியாமையும் கலந்த நிலையில் ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நாம் யோசிச்சு பாருங்களேன், ஆத்மா கிட்ட வந்து அறிவும் அறியாமையும் கலந்துருக்குமா? அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா, அப்படி கலந்துட்டா அது இருமை ஆகிடும்ல. தெரியும்னு சொல்கிறது தெரியலன்னு சொல்லும்போது இது எப்படிங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஒன்று தெரியலன்னு சொல்லுங்க, இல்லைன்னா தெரியுதுன்னு சொல்லுங்க. தெரியும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒரு படத்தில் வர்ற காமெடி மாதிரி ஆகிடும். அப்போ அந்த மாதிரி எனக்கு தெரியும் தெரியல அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்ல முடியாது. அப்போ அதனால் ஒன்று தெரிகிறது அல்லது தெரியவில்லை, அப்படி ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். ஆனால் இவங்க இப்படி போட்டு குழப்புறாங்க இல்லையா? அப்போ அதை வந்து இங்கே வித்யாரண் நமக்கு சுட்டி காட்டுறாரு. அவங்க என்ன பாட்ட மீமாம்சர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த நினைவு வந்து அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது, அனுபவிக்காத ஒன்றை நினைவு கூற முடியாது. அதனால் ஜடநிலை ஏற்கனவே அனுபவிக்கப்பட்டிருக்க வேண்டும். வினா ஜாட்யான் அனுபூதித்தம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அந்த மாதிரி அந்த ஜடத்தன்மை ஏற்கனவே அனுபவிக்கப்பட்டிருக்க வேண்டும், அனுபவத்துக்கு வந்திருக்க வேண்டும். அப்போ ஜடநிலையின் அனுபவம் இல்லாமல் ஜடநிலையின் நினைவு வராது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இதுதான் அவர்களுடைய தர்க்கம். யாரது? பாட்ட மீமாம்சர்கள். ஆனால் வித்யாரண்யர் இங்கே வந்து ஒரு நுண்ணிய மறுப்பை வந்து தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டர்கள் கூறுவது சரியா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஓரளவுக்கு சரிதான். ஏன்னா நினைவு வந்து பொதுவாக அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு வித்யாரண்யர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். எப்படின்னா, இப்போ நான் ஜடமாக இருந்தேன் என்பதை, எனக்கு எதுவும் தெரியவில்லை என்பதை எப்படி நீ வந்து உணர்கிறாய்? இப்போ ஒரு இருளான அறைக்குள் செல்கிறாய், பின்னர் வெளியே வந்து சொல்கிறாய் அங்கே எதுவும் தெரியவில்லை என்று சொல்கிறாய். அப்போ அந்த இருளான அறைக்குள் நீ சென்று விட்டதனால் நீ இருளாக மாறிவிட்டாயா, இல்லை இருளை அறிந்து கொண்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். இப்ப இருளை அறிந்தீர்கள், அது போல உறக்கத்தில் அறியாமை இருந்தது. அப்ப அந்த அறியாமையை அறிந்தது யார் என்று கேள்வி கேளுங்க. அதனால நீங்க உடனே அறியாமையும் இருக்கு அறிவும் இருக்கு அப்படின்னு ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா ஒரு இருட்டான அறைக்குள்ளே போய் பூந்துட்டு அந்த இடத்துல இருட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர நானே இருட்டாயிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அது மாதிரி தான் இங்கே வந்து அறியாமை வந்து விட்டதுனால நானே அறியாமையில் இருக்கிறேன், அப்புறம் அறிவு வந்து விட்டதுனால நானே அறிவாளியாக இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆத்மாவுக்கு அப்படியெல்லாம் இரண்டு விஷயங்களும் கிடையாது அப்படிங்கிறத இங்கே அத்வைத வேதாந்திகள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அந்த பாட்ட மீமாம்சரோட தவறு என்னன்னா, அறியாமை அனுபவிக்கப்பட்டது அதனால ஆத்மாவிடத்துல அறியாமை ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுது, அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, அறியாமையை அனுபவிக்கப்பட்ட வரைக்கும் ஓகே, அதை நாங்க ஒத்துக்கிறோம். அறியாமைங்கிறது இருக்கு, உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்றியா? ஆமா, தூக்கத்துல உனக்கு ஒன்றும் தெரியல. அதை அனுபவிச்சது யாரு? அந்த அறியாமை எனக்கு அறியப்படவில்லை என்று அந்த அறியாமைக்கு ஆதாரமான ஒரு சாட்சி இருக்கிறது, அதுதான் எப்போதும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது அறிவும் அறியாமையும் பார்த்து கொண்டிருக்கு. அப்ப நான் ஒன்றை அறிந்தேன் என்று சொன்னாலும், நான் ஒன்றை அறியவில்லை என்று சொன்னாலும், அதை பார்ப்பவன் யார் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அப்ப அந்த நிலை தான் இங்க உண்மையிலே நாம புரிஞ்சுக்கணும், அதுதான் சாட்சி. அதைதான் இங்க வந்து இவர் சொல்லி கொடுக்குறாரு. வித்யாரண்யர் வந்து இங்க எனக்கு எதுவுமே தெரியவில்லை அப்படின்னா, அந்த தெரியவில்லை என்ற நிலை வந்து ஒரு அனுபவ பொருளா அப்படின்னா, அதை அறிந்தவன் யார்? அப்போ அறியாமையையும் அறிந்திருப்பவன் அறியாமையாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இதை ஆழமாக விசாரித்து பாருங்கள் என்று சொல்றார். ஏன்னா பாட்ட மீமாம்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் ஜடநிலையில் உறங்கினேன் என்ற நினைவு தோன்றுகிறது, அந்த நினைவு வந்து எனக்கு தூக்கத்தில் நான் ஆழ்ந்து உறக்க விட்டேன் என்ற அறியாமையின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகவே என்னால் உறக்கத்தில் ஜடநிலை அனுபவிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதனால ஆத்மா வந்து அறிவும் அறியாமையும் கலந்தது அப்படிங்கிறது தான் அவங்க முன் வைக்கிற விஷயம். ஆனால் இங்கே வந்து நம்முடைய அத்வைத வேதாந்தம் அதை மறுக்குது. மறுத்து இல்லை, அறியாமை வந்து ஆத்மாவின் இடத்துல எப்பொழுதுமே இருக்காது, அது எப்போதும் அறிவு தான், அதனிடத்துல அறியாமைங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அந்த அறியாமை என்பதை அறிவதும் அதே அறிவு தான், அந்த அறிவை அறிவதும் அதே அறிவு தான். ஒன்றை அறிந்து கொண்டேன் என்று சொன்னாலும் அது ஆத்மாவுக்கு தான் தெரியும், ஒன்று அறியவில்லை என்று சொன்னாலும் அது ஆத்மா தான் தெரியும். நமக்கு வந்து அந்த புரிதல் அற்ற தன்மையில இப்படி நம்ம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத இங்க முன் நிறுத்துறாங்க. அடுத்து 97வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். திரஷ்டுர் திருஷ்டி லோபஷ்ச ஸ்ருதஹ சுப்தௌ ததஸ்த்வயம் அப்பிரகாச பிரகாச ஆத்மா கத்யோதவத்யத. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த உறக்கம் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல அந்த சாட்சியினுடைய அறிவு வந்து அழிவதில்லை என்று வேதம் கூறுகிறது, ஸ்ருதி கூறுகிறது. ஆகையால் இந்த ஆத்மா வெளிப்படுவதும் வெளிப்படையாமையும் ஆகிய இரு நிலைகளையும் கொண்டதாகவே இருக்கிறது. அது எப்படின்னா மின்முனி பூச்சி போல, மின்முனி பூச்சி வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னும், சில நேரங்களில் மின்னாம அப்படியே சும்மா இருக்கும். அது மாதிரி ஆத்மா வந்து வெளிப்பட்டும் வெளிப்படாம இருக்கும், அந்த இரண்டு நிலைகளை உடையது என்று சொல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த ஸ்லோகம் யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் அதே பாட்ட மீமாம்சர்களுடைய வாதம் தான். இது வித்யாரணனுடைய சித்தாந்தம் எடுத்துக்க முடியாது, இது வந்து பாட்ட மீமாம்சருடைய சித்தாந்தம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருஷ்டுர் திருஷ்டேர திருஷ்டேர லோபகா, அதாவது என்ன புரிய வைக்கிறாங்க, பார்ப்பவனின் பார்வை வந்து ஒருபோதும் அழிவதில்லை. நகி திருஷ்டுர் திருஷ்டேர் விபரி லோபோ வித்யதே. அப்ப அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஆழ்ந்த உறக்கத்துல அறிவு வந்து முற்றிலுமாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதனால் அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்ன தெரியுமா, அறிவு இருக்கிறது ஆனால் அது வெளிப்படவில்லை, எனவே ஆத்மா அறிவுடையது. அதே சமயம் அறிவு இல்லாததுமாக இருக்கிறது, அப்பிரகாச பிரகாசாபியாம்ங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல தான் வந்து இவர்கள் வந்து குழப்பம் அடைகிறார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது பாட்டர்கள் பாட்ட மீமாம்சர்கள் கூறுவது என்ன அப்படின்னா, விழிப்பு நிலையில அறிவு வெளிப்படுகிறது, உறக்கத்தில் அறிவு மறைகிறது, ஆனால் அந்த அறிவு முற்றிலும் அழிவதில்லை, எனவே ஆத்மா இரு நிலைகளையும் உடையது என்பதாகவே அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அழகான ஓமானம், அதாவது மின்மினி பூச்சி தான் அழகான ஓமானமா வச்சுக்கிறாங்க. இரவில் வந்து அது ஒளிர்கிறது, ஆனா அந்த வெளிச்சமானது, அந்த மின்மினி பூச்சியினுடைய அந்த வெளிச்சமானது எப்பவும் மின்னிக்கிட்டே இருக்கிறது இல்லை, சில டைம் மின்னும் சில டைம் அப்படியே மின்னாம இருக்கும். ஆனா அதே இடத்துல தான் அந்த பூச்சி உக்காந்துருக்கும். அப்ப அது மின்னு மின்னி மறைவது போல ஒரு கணம் வெளிச்சம் ஒரு கணம் இருள், இப்படி இரண்டும் மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி ஆத்மாவும் அப்படித்தான் அறிவும் அறியாமையும் கலந்ததாக இருக்கிறது என்று அதை ஒப்பீடு செய்து ஓமானமாக வைத்து சொல்றாங்க பாட்ட மீமாம்சர்கள். ஆனாலும் இங்க இவர்களிடத்திலே ஒரு தத்துவ பிழை இருக்கிறது என்பதை நம்முடைய அத்வைத வேதாந்தம் மறுக்கிறது. என்ன மாதிரி தத்துவ பிழை அப்படின்னா, அவங்க அறிவு அழிவதில்லை என்று சொல்வது வரைக்கும் சரி, ஆனா அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா, சில சமயம் வெளிப்படும் சில சமயம் வெளிப்படாது என்று சொல்கிறார்கள் பாத்தீங்களா, அங்கதான் அவங்க தப்பு பண்றாங்க. அதனால அத்வைத வேதாந்திகள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அப்படி வெளிப்படுவது அப்படி நீ சொல்றீங்களப்பா, அந்த வெளிப்படுவது யாருக்கு வெளிப்படுதுன்னு கேட்கறாங்க. அறிவு வெளிப்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அறிவு யாரிடத்திலிருந்து வெளிப்படுது, சைத்தன்யத்திடமிருந்து வெளிப்படுதா அல்லது மனதிலிருந்து வெளிப்படுதா அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்து வேறுபாடுகளை சுட்டி காட்டுவதாக பார்க்க முடியுது நம்முடைய அத்வைத வேதாந்திகள் சொல்ற விஷயத்துல. அதுக்கு எப்படி நம்ம ஓமானம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப கண்ணாடி ஓமானம் தான் எடுத்துக்கணும். இப்ப சூரியன் வந்து எப்போதுமே பிரகாசித்து கொண்டிருக்கிறான், ஆனா கண்ணாடி இருந்தால்தான் அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு தெரியும், கண்ணாடி இல்லாவிட்டால் பிரதிபலிப்பு தெரியாது. ஆனா சூரியன் இல்லாம போயிட்டானா, சூரியன் எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கான். இப்போ இவங்க சொல்றது என்னன்னா, சில டைம் மின்னு மின்மினி பூச்சி சில டைம் மின்றது இல்லை மின்மினி பூச்சி அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது, இப்ப சூரியன் வந்து சில டைம் வெளிச்சத்தை கொடுக்குதுங்க சில டைம் வெளிச்சத்தை கொடுக்கலிங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அப்ப இவங்க சொல்றத பார்த்தா, சில டைம் வந்து வெளிச்சம் வருதுங்க சில டைம் வெளிச்சம் வரலிங்க அப்படின்னா, அப்ப சூரியன் வெளிச்சம் வராத நேரத்துல அணைஞ்சு போயிட்டானே, அப்படி இல்லை இல்லையா? ஏன்னா அப்போ அந்த ஏன் வெளிச்சம் வரல, ஏதோ ஒன்று தடுக்குது, அந்த தடுப்பு நீக்கப்பட்டா மீண்டும் வெளிச்சம் வரப்போகுது. அப்ப வெளிச்சம் எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கு சூரியன் இடத்துல இருந்து. அப்ப அந்த சூரிய வெளிச்சத்தை தற்காலிகமாக கருமேகங்கள் மறைக்குது, அதனால சூரியனுடைய வெளிச்சம் வரலங்கிறதுக்காக சூரியனை அணைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இங்க இவங்க விழிப்பு நிலையில மனம் வந்து செயலில் உள்ளது, அதனால் சிதாபாசம் வெளிப்படுகிறது. ஆழ்ந்த உறக்கத்திலே மனம் ஒடுங்குகிறது, எனவே சிதாபாசம் வெளிப்படவில்லை. அதே சமயம் அந்த இரண்டையும் அறிகின்ற கூடஸ்த சைத்தன்யம் ஒருபோதும் மறைவதில்லை என்பதுதான் நம்முடைய அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான கருத்து. வித்யாரண்யர் இதை தான் இங்கே விளக்குறாரு. அப்போ நாம் இதை தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், பின்ன வருது போகுது அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்க முடியாது. இப்போ மின்மினி பூச்சியோட போய் கம்பேர் பண்ண முடியாது ஆத்மாவை. மின்முனி பூச்சி வந்து அந்த இறக விரிச்சதுன்னா அதனுடைய இறகுல ஒரு ரேடியம் மாதிரி ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அந்த வேதிப்பொருள்னால அது விரிக்கும்போது டக்குன்னு வெளிச்சம் அடிக்குது. அது அந்த இறகை மூடும் போது, அதனுடைய ரக்கையை மூடும் போது அந்த வெளிச்சம் மறைஞ்சு போகுது. அப்போ அந்த ரக்கையை விரிச்சிட்டு பார்க்கும்போது வெளிச்சம் வருது, ரக்கையை மூடும்போது வெளிச்சம் போயிடுதுங்கிறதுனால அது அசைகிறத வச்சு வெளிச்சம் வந்து போகுது. சூரியன் அப்படியா? சூரியன் அப்படி இல்லை. அப்போ நம்ம ஒரு ஓமானம் கொடுத்தோம்னா சரியா கொடுக்கணும், கண்டபடி ஓமானம் கொடுக்கக்கூடாது இல்லை. ஏன்னா மின்மினி பூச்சியோட கொண்டு போய் ஒப்பிட்டு ஓமானம் சொன்னால் அது ஒத்து வராது. அதனால எப்பவுமே நிரந்தரமான வெளிச்சத்தை கொடுக்குற சூரியனுடைய வெளிச்சத்தை பாருப்பா, அப்படிதான் ஆத்மா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான உண்மை. ஆத்மா வந்து எப்போதும் அறிவு தான், ஆனால் அது தன்னை அறியவில்லை என்று சொல்வதில்லை. ஆனால் அதை அறிய முடியாத அறியாமை ஏன் உண்டாகுது? ஏதோ தவறு. இப்போ நம்ம இடத்துல ஏன் வந்து ஆத்மாவை அறிய முடியல? அதுக்கு தான் அத்வைத வேதாந்திகள் என்ன சொல்றாங்க, ஏன் நம்மளால் ஆத்மாவை அறிய முடியல? நம்ம இடத்துல அறியாமை இருக்கிறதுனால தான் அறிய முடியல. மனம் வந்து பல விஷயங்களை ஏற்றிக்கிட்டுச்சு, தவறான விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டுச்சு. ஏற்கனவே மற்றவர்களால் திணிக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம இந்த மாதிரி அல்லல் படுறோங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்கலாம். அதுவே நம்ம வந்து சிறு வயதிலிருந்தே நமக்கு இந்த மாதிரி அஜ்ஞானத்தை கொடுக்காம அறிவு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அருமையாக பிரகாசிக்கலாம். அப்போ இதுதான் இங்கே அத்தியாத்ம ஞான கல்வியினுடைய விசேஷமே. ஆனால் இதை அறிந்து கொண்டவர்கள் மிக மிக குறைவு தானே. கோடியில் ஒருத்தன் தான் இந்த காலத்தில் அறிஞ்சிக்கிறான். அந்த காலத்தில் ஆயிரத்தில் ஒருவன், இந்த காலத்தில் கோடியில் ஒருவன். அப்போ அந்த கோடியில் ஒருவன் தான் இதை அறிந்து கொள்கிறான். அவனுக்கும் ரொம்ப காலம் கழிந்து தான் அறிந்து கொள்ள முடியுது. அப்போ அது வந்து மற்றவர்களுக்கு பயன்படுவதற்கு முடியாமல் யாரோ ஒருத்தர் தான் அதை பயனடைகிறாங்க. அப்படி தான் போகுது. அதனால் இந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்களை ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா இதுதான் நம்ம உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கல்வி முறை என்றும் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இதை தான் இவங்க மகான்கள் சுட்டி. அந்த அறிவு வந்து எப்போதும் அழிவது கிடையாது. அந்த சாட்சி சைத்தன்யம், அந்த கூடஸ்தன் வந்து மனதில் பிரதிபலித்து இப்படி வெளிப்படும் போது நமக்கு இப்படி தெரியுது. ஆனால் மனதினுடைய அஜ்ஞானம் வந்து மறைஞ்சிக்கிட்டா அந்த அறிவு மறைக்குது. அதனால நம்மளால தெரிஞ்சிக்க முடியல. மற்றபடி அறிவு வந்து வருவதும் இல்லை போவதும் இல்லை, அதனுடைய பிரகாசம் வந்து குன்றுவதும் இல்லை, அது அறியாமையில் இருப்பதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறத போத அபோத ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இங்க பேசுறாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 98. நிரம்சஸ்யோ பயாத் தத்வம் ந கதஞ்சித் கடிஷதே தேன சித்ரூப ஏவாத்மேத்யாஹு சாங்க்யா விவேகினஹ. இப்போ வந்து அருமையான அடுத்த தத்துவத்துக்கு வர்றார் வித்யாரண்யர். வந்து இன்னொரு படி மேலே வந்துட்டார். என்ன பண்ணிட்டார்னா, பகுதிகளற்ற ஆத்மாவிற்கு சித்து மற்றும் அசித் ஆகிய இரண்டு தன்மை ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஆகையால் ஆத்மா வந்து சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமே என்று விவேகமுடைய சாங்கியர்கள் கூறுகின்றனர் அப்படின்ட்டு அருமையா புரிய வச்சிட்டார். அப்ப இப்ப நம்ம வந்து எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரோம். இப்போ யார் யாரை பார்த்தோம் அப்படின்னா, நியாயவாதிகள், வைசேசிகள், இப்போ வந்து பாட்ட மீமாம்சர்களை பார்த்தோம், இப்போ வந்து சாங்கியர்கள். சாங்கியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ சாங்கியர்கள் வந்து அவங்களுடைய பாட்ட மீமாம்சருடைய தத்துவத்துக்கும் சாங்கியர்களுடைய தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாட்ட மீமாம்சர்கள் வந்து போத அபோத நிலையில ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அறிவும் அறியாமையும் கொண்டது ஆத்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்து சாங்கியர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குப்பா, அது ஒரே நேரத்தில் ஒளியும் இருளும் கலந்ததாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரே பொருள் ஒரே நேரத்தில் இருளும் ஒளியும் கலந்ததாக இருக்க முடியுமா? அல்லது ஒரு நிலையில சூடும் குளிரும் கலந்ததாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த அருமையான கேள்வியை கேட்ட பாட்ட மீமாம்சர்கள் வந்து திருதிருன்னு தான் முழிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்படிதான உண்மை கூட. ஏன்னா இருள் வந்தா அங்கே ஒளி இருக்காது, ஒளி வந்தா அங்கே இருள் இருக்காது. அப்போ ஏதேனும் ஒன்று தான் இருக்க முடியும். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அது மாதிரி வெப்பம் வந்தால் அங்கே குளிர் இருக்காது, குளிர் வந்தால் அங்கே வெப்பம் இருக்காது, அப்போ தான் குளிராக இருக்கும். அப்போ வெப்பம் வந்த மறு வினாடி குளிரெல்லாம் காணாமல் போயிடும். அப்போ இது மாதிரி ரெண்டு ஏதேனும் ஒன்று தான் இருக்க முடியுமே தவிர ரெண்டும் கலந்து எப்படிப்பா இருக்கும், வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் நீ சித்து அசித்து அதுதான் ஆத்மாவுடைய சுரூபம் என்று சொல்கிறாயே, இது எவ்வளோ ஒரு அபத்தமான அறியாமை அப்படின்னு இங்கே கேள்வி கேட்குறாங்க யாரு, சாங்கியர்கள். அப்போ நாம் இந்த விசாரணை பண்ணி பார்க்கும்போது சாங்கியர்கள் இன்னும் கொஞ்சம் விவேகிகளாகவே இருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அதைத்தான் இங்கே வித்யாரண்யனும் சுட்டி காட்டுறார். எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, ஆத்மா சுத்த சைத்தன்ய சுரூபமே என்று விவேகமுடைய சாங்கியர்கள் கூறுகின்றார்கள் என்று சொல்றாரு இல்லையா, ஸ்லோகமும் அதான் சொல்லுது. தேன சித்ரூப ஏவாத்மேத்யாகு சாங்கியா விவேகினகா. அப்போ சாங்கியம் என்பவன் ஒரே ஒரு சுத்த சைத்தன்ய சுரூபமே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான், அவன் விவேகமுடையவன் என்று நம்முடைய அத்வைத வேதாந்தத்துக்கு பக்கத்துல வந்துட்டான். உண்மையிலேயே பக்கத்துல வந்துட்டான். யாரு, சாங்கிய. எப்படி அவனால வர முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நியாயவாதிகள் வந்து ஆத்மா ஜடம்னாங்க, பாட்ட மீமாம்சர்கள் வந்து இல்ல இல்ல நான் ஜடம்னு சொல்ல மாட்டேன், ஆத்மா கிட்ட வந்து அறிவு கூட இருக்குது, அறிவும் அறியாமையும் கலந்து இருக்குதுன்னு ரெண்டையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சாங்கியர்கள் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, ஆத்மா சித் ஸ்வரூபம் மட்டுமே, ஆத்மா வந்து அறிவு மட்டும்தான் என்பதை நிரூபணம் செய்து விட்டார்கள். அப்ப இதுல சாங்கியர்கள் வேதாந்தத்திற்கு மிக நெருக்கமாக வந்து விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறது. ஏன்னா அவர்கள் தான் முதன் முறையாக ஒரு அடிப்படை உண்மையை பிடித்திருக்கிறார்கள். ஆத்மா என்றால் சைத்தன்யம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆத்மா என்றால் அது அறிவு ஸ்வரூபம் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அது மிகப்பெரிய முன்னேற்றம். ஆனாலும் இன்னும் ஒரு வேறுபாடு உள்ளது சாங்கியர்களிடத்துல. ஏன்னா சாங்கியர்களும் அத்வைதிகளும் ஒரே இடத்துல அங்க இல்லை. சாங்கியன் என்ன சொல்றான்னா, சாங்கியருடைய கோட்பாடு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வந்து புருஷன் பிரகிருதி. அப்ப உபனிஷத்து வந்து இதுல ஐத்ரை உபனிஷத்து இதை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லுது, அது முக்கியமான மகா வாக்கியம், அதுதான் பிரஜானம் பிரம்மா, அந்த அறிவு தான் பிரம்மம் என்பதை நிலைநாட்டுது நம்முடைய உபனிஷதம். அப்ப இங்க உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, அந்த அறிவு தான் பிரம்மம் சொல்லுது. உபனிஷத்தினுடைய வார்த்தையில பிரஜானம் பிரம்மா அப்படின்னா அந்த தூய உணர்வே, அந்த தூய அறிவே அப்படிங்கிற வார்த்தையை போட்டுடுதா. ஆனா இவங்க சாங்கியர்கள் வந்து அந்த தர்க்கவாதத்தினால் அதை உணர்ந்தாலும் அனுபவத்துல அதை அடைய தவறி விட்டதுனால சில அறியாமை அவர்களிடத்துல இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த அடிப்படையில அவங்க வந்து புருஷன் புருஷன்லேருந்து பிரகிருதி அப்படின்னு வெளிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த ஆத்மா வந்து பகுதிகள் அற்றது அப்படின்னு அவங்க பேசினாலும் அந்த சித்து அசித்து ஆகிய இரண்டு முரண்பட்ட சுரூபங்கள் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்று சொன்னாலும் ஆத்மா சுத்த சைத்தன்ய சுரூபமே என்பதை அவர்கள் சாங்கியர்கள் ஏற்றுக்கொண்டதை பார்க்கும்போது அவங்க பாட்ட மீமாம்சர்களோட மேம்பட்டவர்களாகவே பார்க்க முடியுது. ஆனா அவர்களுக்கும் மேல அத்வைத வேதாந்தம் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, சாங்கியர்கள் வந்து சைத்தன்ய சுரூபத்தை சரியாக புரிந்து கொண்டாலும் பல புருஷர்கள் உள்ளனர் என்ற இடத்தில் இன்னும் முழுமையான சித்தாந்தத்தை அவர்கள் அடையவில்லை. அப்ப அந்த அடிப்படையில அவங்க ஆத்மா சுத்த சைத்தன்யமே, அப்ப ஜடமும் சித்தும் கலந்தது அல்ல என்ற அடிப்படையில் சரிதான் அப்படின்ட்டு இந்த இடத்துல நிறுத்துறாரு. அடுத்தது 99வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். 99 ஜாட்யாம் சகா பிரகிருதி ரூபம் விகாரி திரிகுணம் சத்து சித்தோ போகா பவர்கார்த்தம் பிரகிருதி ஷா பிரவர்த்ததே. இங்க வந்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஜடத்தன்மை அப்படிங்கிறது வந்து பிரகிருதியினுடைய இயல்பு, அது மாற்றம் அடைவதும் மூன்று குணங்களை கொண்டதும் ஆகும். அந்த பிரகிருதி சைத்தன்யமான புருஷனின் அனுபவத்திற்கும் இறுதியில் அவனது விடுதலைக்குமான கருவியாகவே செயல்படுகிறது என்று சாங்கியர்களுடைய அடிப்படை கோட்பாடாக பார்க்க முடிகிறது. அப்ப சாங்கியர்களுடைய தத்துவம் வந்து இரண்டு முக்கிய தத்துவங்களின் மீது நிற்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது என்ன தத்துவங்கள், இரண்டு தத்துவங்கள் சாங்கியர்கள்னா, புருஷா பிரகிருதி, அதாவது சுத்த சைத்தன்யம் என்பதை நம்ம வந்து சாட்சி சைத்தன்யம் என்பதை புருஷன் என்றோம். அது மாறாதது, மாற்றமற்றது, அது கர்த்தா போக்தா கிடையாது. ஆனா பிரகிருதியோ அது ஜடம், அது மாற்றம் அடைகிறது, உலகமாக வெளிப்படுகிறது, அதனிடத்துல இருந்து மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் வெளிப்படுகிறது. இதைத்தான் அந்த ஸ்லோகம் சுருக்கமாக சொல்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜாட்யாம்ச பிரகிருதி ரூபம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு. அதாவது சாங்கியர்களுடைய முக்கிய முடிவு இது என்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப அறியாமை, ஜடம், மாற்றம், துக்கம் இவை எல்லாம் ஆத்மாவின் இயல்பு இல்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். யாரு? சாங்கியர்கள். ஆனால் அவைகள் எல்லாம் பிரகிருதியின் தர்மங்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இந்த லெவல்ல பார்க்கும்போது நியாயிகள், வைசேசிகள், பாட்ட மீமாம்சர்கள் ஆகியவர்களை விட இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதாகவே நாமும் பார்க்க முடிகிறது என்று வித்யாரண்யர் அருமையா ஒத்துக்கிறார். அதனால்தான் நாம வந்து அத்வைத வேதாந்த பாடம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சாங்கியர்களுடைய கோட்பாடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத் கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது சொல்லுவேன். அதாவது அத்வைதம் வந்து எல்லா மரபுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான மரபு. ஏன்னா நம்ம இடத்துல வந்து காழ்ப்புணர்ச்சி கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது. அதாவது நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் வந்து அத்வைதிகள் இடத்துல கிடையாது. அத்வைதிகளை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நீங்க ஒரு நல்லது சொன்னாலும் நாங்க கேட்டுக்குவோம், ஆனா முட்டாள்தனமான ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா மறுப்பு தெரிவிப்போம். ஏன்னா நமக்கு வந்து இருப்பது இருப்பு மாத்திரமேங்கிற விஷயத்துக்குள்ள வர்றவங்க ஓகே. அந்த இருப்பை நிரூபிக்கிறதுக்கான விஷயங்களுக்கான சில உதாரணங்களை விளக்கங்களை நீங்க கொடுத்தா ஓகே, ஆனா அதுல முரண்பாடா பேசுனீங்கன்னா ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அத்வைதம் முடிந்த முடிவு, அத்வைதம் முடிந்த முடிவு. அப்ப இங்க வந்து சாங்கியர்கள் அந்த அளவுக்கு பக்கத்துல நெருங்கிட்டாங்க. ஆக்சுவலா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து யாருடைய மரபுல வராரு தெரியுமா? சாங்கியர்கள் மரபுல தான் வராரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சாங்கியர்கள் மரபுல வராரு. அதனாலதான் சாங்கிய யோகம் என்று பகவத்கீதையில ஒரு அத்தியாயமே இருக்கு. அதனால அவரும் அந்த லெவல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அந்த பிரகிருதிங்கிறது ஜடத்தன்மை வாய்ந்தது என்று சொல்றது தான் அவருடைய மந்திரங்கள் எல்லாம் அதுல வருது. அதுல வந்து சிலர் உள்ள பூந்து இன்னும் கொஞ்சம் குளறுபடி பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது உண்மையா பகவத்கீதை ஒரிஜினல் பகவத்கீதை வெர்ஷனே வந்து வேற, இவங்க நிறைய மாற்றம் பண்ணிட்டாங்க. இடையில வந்தவங்க எல்லாம் இடைத்தரகர்கள் நிறைய வருவாங்க இல்லையா, அவங்கவுங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து மாத்தி எழுதிக்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், வைணவ சித்தாந்தத்துல ஒரே கடவுள் தான் ஸ்ரீகிருஷ்ணன், அதாவது ஸ்ரீமன் நாராயணன். ஆனா அவங்களுக்குள்ளேயே ரெண்டு கருத்து வேறுபாடுகள். ஒருத்தர் வந்து வைணவத்துல வந்து தென்கலை, இன்னொருத்தர் வந்து வடகலைம்பாங்க. அப்ப தென்கலை வடகலைங்கும் போது அந்த நாமம் வந்து ஒன்னு யூ டைப்பு ஒன்னு வி டைப்புன்னு போட்டுக்கிட்டு அதுல சண்டை சச்சரவு. அப்ப அந்த மாதிரி இருக்கிற குரூப் என்ன பண்ணுதுன்னா பகவத்கீதைய மாத்தி எழுதுதுங்க. அப்படிதான் பகவத்கீதை எல்லாம் வந்து துவைதத்துல ஆத்மா பல ஆத்மா அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையா சாங்கியர்கள் வந்து அந்த அடிப்படை விஷயத்த ஆரம்பத்துல சொல்றாங்க. அதான் பல புருஷர்கள் சொல்லிட்டாங்க. பாருங்க இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அந்த பல புருஷர்கள்ங்கிறது இவங்க பல ஆத்மாக்கெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. ஆனா ஏன் பல புருஷர்கள் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ படைப்பு கர்த்தா, அந்த காக்கும் கர்த்தா, அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற நிலைப்பாட்டை வச்சு அவங்க புருஷனை கொண்டு வந்து அப்படி போட்டு, பிரகிருதியை கொண்டு வந்து இப்படி போட்டு அவங்க கொஞ்சம் சாங்கியர்களும் சில குளறுபடிகளை பண்றாங்க. ஆனா ஒரு தெளிவு ஆத்மா மட்டும்தான் இருக்குதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து நம்முடைய அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, விகாரிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா, மாற்றம் அடைகிறது. அதாவது உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகின்றன. அதனால அது பிரதிபலிக்கின்ற அறிவுல மாற்றமும் இருக்குது, பிரதிபலிக்கின்ற புத்தியிலையும் மனதிலையும் சில மாற்றங்கள் நடக்குது. ஆனா இவைகள் எல்லாமே பிரகிருதியின் பக்கம்தான் பார்க்கணும். ஆனா புருஷன் ஒருபோதும் மாறுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப திரிகுணம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க. அந்த திரிகுணத்துல என்ன பண்றாங்கன்னா, சத்து ரஜஸ் தமஸ் அப்படின்ற மூன்று விஷயங்களை கொண்டு வந்து சாங்கியத்தின் இந்த முழு பிரபஞ்சமும் இந்த மூன்று குணங்களின் விளையாட்டு என்பதாகவே பார்க்க முடிகிறது. அப்ப மனம் வந்து அமைதியாக இருப்பது வந்து சத்துவம், மனசு வந்து செயல்பாட்டுக்கு போனா அதுக்கு பேரு ரஜோ, அதே மனசு வந்து மந்தம் ஆயிட்டா அதுக்கு பேரு தமஸ். அப்ப இவைகள் மூன்றும் வந்து பிரகிருதியின் வெளிப்பாடு என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். சிதா போகா பவர்கார்த்தம் அப்படிங்கிற வார்த்தையில இங்க சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப சாங்கியர் ஒரு கேள்வி கேட்கிறான், பிரகிருதி ஏன் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்ன, போகார்த்தம் அனுபவத்திற்காக, அபவர்கார்த்தம் அப்படின்னா மோட்சத்திற்காக. அப்ப இதன் பொருள் என்ன அப்படின்னா, புருஷன் பிரகிருதியோடு தன்னை கலக்கிக் கொள்கிறான், அதனால் அனுபவிக்கிறான். பல அனுபவங்களுக்கு பிறகு விவேகம் உண்டாகிறது, பிறகு நான் பிரகிருதி அல்ல என்று உணர்கிறான். இதுவே சாங்கிய தத்துவத்தின் மோட்சம். அருமையா இருக்குல்ல, என்ன டவுட்டு, அருமையா இருக்கு. இப்ப என்னன்னா, அவன் எப்படி சொல்ல வராங்க சாங்கியர்களுடைய தத்துவம், ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா எப்படி புருஷர், அது வந்து பிரகிருதிங்கிற ஒரு ஜடத்தன்மையோட கலக்குது, அப்படி கலந்த உடனே அங்கே அனுபவத்துக்கு உட்பட வேண்டிய விஷயங்களை அனுபவிக்குது. அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு விவேகம் உண்டாகுது. அதன் பிறகு நான் பிரகிருதி இல்லை அப்படின்னு உணருது. அப்போ அந்த நிலையில் இங்கே நமக்கு நான் யார் அப்படிங்கிற விவகாரத்தில் விவேகம் வந்து நான் வந்து இந்த உடல் அல்ல மனம் அல்ல அப்படின்னு நம்ம இந்த ஜடத்தன்மையெல்லாம் நீக்கிட்டு அந்த அறிவுத்தன்மைக்குள்ளே நம்ம போகிறோம் இல்லையா. அப்போ மாறுவது நான் அல்ல, நான் என்றும் மாறாத சாட்சி அப்படிங்கிற ஒரு தெளிவு வருது இல்லையா. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே போத் ஆர் சேம், யார் யாருக்கும் அத்வைத வேதாந்திகளுக்கும் சாங்கிய தத்துவத்துக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. அப்படியே நாங்களும் ஏற்றுக்கிறோம், அத்வைதிகளும் அப்படியே ஏற்றுக்கிறோம். இது இரண்டு தரிசனங்களுக்கும், யார் யாருக்கும் அத்வைத தரிசனத்துக்கும் சாங்கிய தரிசனத்துக்கும் பொதுவான அடிப்படை. ஆனால் இன்னொரு படி நம்ம மேலே வரணும், அத்வைதிகள் இன்னொரு படி மேலே வரணும். நிறைய பேர் இந்த இடத்துல நின்றுடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து அத்வைதம் முழுசாக புரியலன்னு நான் சொல்ல வரேன். இது வரைக்கும் ஓகே, ஆனால் இங்கே நின்றுடக்கூடாது. இன்னொரு நுண்ணிய வேறுபாடு இருக்கிறது. இந்த நுண்ணிய வேறுபாடெல்லாம் நீங்கள் அத்வைதம் படித்ததான் புரியும். நிறைய பேர் அத்வைதம் படிக்காம அறகுறையாக படிச்சுட்டு அதை அவுட்புட்டாக வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் மாற்றீங்க. ஆனால் அது புரியாதவ அதெல்லாம் கதை மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நீங்கள் என்ன வளர்னாலும் அதை கேட்குறவன் கேட்பான், அருமை அருமைங்க சூப்பருங்கன்ட்டுலாம் கமெண்ட்ஸ் கொடுப்பான், ஏன்னா அவனுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அத்வைதிகள் வந்து அந்த விஷயத்தை பார்த்தா மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்குவோம், ஏன்னா நமக்கு தெரியுது வளரி வச்சுருக்காங்க பாவம். ஆனால் அந்த வளரல் வந்து அவங்க ஏற்றுக்கலாம், நாம் எப்படி ஏற்றுக்க முடியும் நமக்கு தெரியும். அப்போ அது என்னங்க அந்த நுண்ணிய வேறுபாடு? இப்போ கவனிங்க, சாங்கியர் சொல்கிறான் புருஷன் வேறு பிரகிருதி வேறு ஆனால் இரண்டும் நித்தியம். அது உண்மையா பார்க்க வேண்டி இருக்குது. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம அது அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் எப்படி வருது, அர்த்தநாரீஸ்வரர் தத்துவமே அதுதான் அடிப்படையே வச்சு வருது, சாங்கியத்தை அடிப்படையே வச்சு வருது. சிவபெருமான் வந்து புருஷன், பார்வதி வந்து பிரகிருதி, அப்ப ரெண்டு பேரும் இணையிறாங்க, அது அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். அப்ப அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துல இங்க இரண்டும் சேர்ந்தா இந்த உலகம் தோன்றும், புருஷன் மட்டும் தனியா இருந்தா உலகம் இருக்காது. அப்போ அங்கே என்ன தத்துவத்தினுடைய அடிப்படை அம்சம் என்ன? அதாவது சிவபெருமானும் பார்வதியும் இணைஞ்சிட்டான், அங்கே ஒளி ஒளி தத்துவம் உண்டாகும், விநாயகரும் முருகனும் அவங்களுக்கு குழந்தையா பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் உண்மையாக அவங்க பெற்றெடுக்கிற குழந்தை கிடையாது, சாஸ்திர ரீதியாக புரிய வைக்கிறாங்க. அதாவது பிரகிருதியும் புருஷனும் இணைஞ்சிட்டா அங்கே ஒளி ஒளி தத்துவம் வருது. ஒளினா சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அது எப்படிங்க சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, அதுதான் நம்முடைய புத்தி பிரகாசம். அந்த புத்தி பிரகாசத்தினால நமக்கு ஹியரிங் சென்ஸ் வருது, காது வழியா அத்வைத ஞானத்தை உள்வாங்குறோம், அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம உணர்றோம். அப்போ நம்ம புத்தியினால, அதாவது காதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ள போகாம நீங்க அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஒரு கல்லுகிட்ட போய் நான் வந்து அத்வைத வேதாந்தம் பேசுறேன்னு வச்சுங்களேன், ஒரு கல்லோ ஒரு மரமோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஐந்து அறிவு வரைக்குமே போயிடலாம். ஏன் வந்து கல்லு கூட போகணும், அஞ்சு அறிவு இருக்கிற ஒரு நாயையோ ஒரு மாட்டையோ உட்கார வச்சு நான் அத்வைத வேதாந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், அது அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு ஒன்றும் புரியாது. அது மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல அத்வைத வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தூங்கிட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் புரியாது. அப்போ என்ன வித்தியாசம்? அங்கதான் வித்தியாசம் என்ன தெரியுமா? அதாவது அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த புத்திசாலித்தனம் பிரகாசிக்காம இந்த சப்ஜெக்ட் உள்ள போகாது இல்ல. அப்போ இங்கே தான் நமக்கு அந்த நுண்ணிய வேறுபாடு என்ன அப்படின்னா, ரெண்டும் நித்தியம்தான், ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா அந்த பிரகிருதி கூட மாயையின் வெளிப்பாடு, சைத்தன்யத்தை தவிர வேறு ஒரு பொருள் இங்கு கிடையவே கிடையாது, தனி சத்தியம் எதுவும் இல்லை. அதாவது பிரம்மம் மட்டுமே சத்தியம், இந்த ஜெகன் என்பது மித்தியா. இதுதாங்க அத்வைத வேதாந்தம், இதுதாங்க வேதத்தினுடைய பிரமாண வாக்கியம். வேதத்தினுடைய பிரமாண வாக்கியமே இதுதான், பிரம்மம் மாத்திரமே, பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஜெகன் வந்து மித்தியாதான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜெகன் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க, நாமளும் ஜெகன் இருக்குதுன்னு சொல்றோம், ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ஜெகத்து நித்தியம் சொல்றாங்க, நாம ஜெகத்து வந்து மித்தியான்னு சொல்றோம். இங்கதாங்க சாங்கியருக்கும் நமக்கும் ஒரு சின்ன சேஞ்சு. சாங்கியர்கள் வந்து உலகம் உண்மையா நம்புறதுனால அவங்க அந்த இருமைகள்லயே வாழ்றாங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையோ அல்லது ஸ்ரீமன் நாராயணனையோ வழிபாடு பண்ணும்போது கூட அவங்க வைகுண்டம்ங்கிறத நம்புறாங்க, உலகம்ங்கிறத நம்புறாங்க. அப்போ இப்படிதான் அவங்க எல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வேதாந்த தத்துவம், அத்வைத வேதாந்தம், வேதாந்தம்னா துவைதிகளும் வேதாந்தத்தை பேசுவாங்க, ஆனா அத்வைத வேதாந்தம், அதாவது இருப்பது ஒன்று இருமைகளற்ற வேதாந்தம் அத்வைத வேதாந்தம். இங்க என்ன நம்ம சொல்றோம்னா அந்த சைத்தன்யத்தை தவிர தனி சத்தியம் இல்லை. அதுதான் இங்க வித்யா என்று வந்து நமக்கு சுட்டி காட்ட போகின்ற மிக உயர்ந்த நிலை. அதுக்கு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் லாஜிக். இப்ப வந்து ஒரு ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு சினிமா தியேட்டர்ல, அந்த திரை தான் புருஷன், அதுதான் ஆத்மா. இப்ப அதுல மேல ஒரு படம் ஓடுது, அங்க ஒரு இயற்கை காட்சி, ஒரு மிகப்பெரிய இமயமலையை காட்டுறான், நீர்வீழ்ச்சியை காட்டுறான், அப்படி அப்படியே கொஞ்சம் லொக்கேஷன் மாத்துறான், அங்கெல்லாம் நிறைய மரங்கள் செடிகள், ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் எல்லாம் காட்டுறான், அப்படியே இயற்கை அருமையா இருக்கு அந்த தியேட்டர்ல ஓடுற படம், நேச்சர். ஆனா இங்க என்ன தெரியுமா, அந்த நேச்சர் சீன்லயே மனிதர்கள் வரான், அங்க டூயட் சாங்ஸ் வருது, லவ் சீன் வருது, அப்புறம் சண்டை வருது, அதுல துக்கம் வருது, மரணம் வருது, எல்லாம் அந்த படத்துல ஓடுதுங்க. ஆனா அதனால திரை ஏதாவது பாதிக்கப்படுதா? கிடையவே கிடையாது இல்லையா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அந்த திரையில் வந்து என்ன சீன்ஸ் வந்தாலும் அது சம்பந்தப்படாம இருக்கு. அப்ப இந்த இடத்துல திரை பாதிக்கப்படுவதில்லை இல்லையா? இது வரைக்கும் சாங்கியர்கள் சொல்றது மாதிரி ஓகே, எல்லாம் கரெக்ட். ஆனா வேதாந்தம் இன்னொரு படி மேல போய் என்ன சொல்லுது தெரியுமா? படம் கூட திரையை தவிர தனியாக இல்லை. நீங்க என்ன சினிமா வேணா பாருங்க, அந்த சினிமா கூட அந்த திரையை தவிர தனியாக இருக்க முடியாது. இப்ப புரியுதுங்களா? அதாவது நான் அதான் உங்களுக்கு நேத்து சொன்னேன், நேத்து முந்தானத்த கிளாஸ் சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, இப்ப வெள்ளை திரை இருக்கு, அதுல ப்ரொஜெக்டர் மூலமா ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்தின் வழியா ஒரு படம் அந்த ஸ்கிரீன்ல ஓடுது, வெள்ளை ஸ்கிரீன்ல நீங்க படம் பாக்குறீங்க. ஆனா நான் அதே மேல போய் அந்த ப்ரொஜெக்டர் ரூம்ல போய் நான் அந்த ப்ரொஜெக்டர் அப்படியே மேல திருப்பிட்டேன், வானத்தை பார்த்து திருப்பிட்டேன், அங்க வந்து ஒரு படமும் ஓடல. ஏன்னா ஓடுது ஆனா தெரியல. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அதாவது ரொம்ப நுணுக்கமான விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல, அப்படியே ஸ்கிப் பண்ணி போறீங்க. அதுக்கு மெச்சூரிட்டி பத்துல தான் நான் பாக்குறேன். அதாவது நான் சொல்ற சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன மாதிரிதான், ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இது புரியும், எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அதாவது அந்த ப்ரொஜெக்டரை வந்து நான் மேல திருப்பி விட்ட உடனே அதே படம் ஓடுது, ஆனா யாரு பாக்குறா? படம் தெரியல. ஆனா ஒயிட் ஸ்கிரீன்ல போட்டா படம் தெரியுது. அப்ப இப்பவும் படம் தெரியுது, அப்பயும் படம் தெரியுது. ஆனா தெரிஞ்சுக்கிற நிலைக்கு ஒரு அதிர்ஷ்டானம் வேணும்ல, அது வெள்ளை திரை இருந்தால்தான் அதுல உங்களுக்கு அமேசான் ஃபாரஸ்டோ அல்லது ஹிமாலயன் ஹில்ஸோ அங்க ஒரு டூயட் சாங்ஸோ ஒரு ஃபைட்டோ எது வேணா நடக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு ஒயிட் ஸ்கிரீன் இருக்கணும். அப்ப என்ன நம்ம அத்வைத வேதாந்தம் சொல்லுதுன்னா, நீங்க வந்து இப்ப சாங்கிய தத்துவத்தின் அடிப்படையில இயற்கையை வந்து ஜடம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றீங்க, சாங்கியர்கள் வந்து ரிஜெக்ட் பண்றீங்க. ஆனா அத்வைத வேதாந்திகள் வந்து ரிஜெக்ட் பண்றது இல்லை, அதுவும் பிரம்மத்துக்குள்ளேயே இருக்கு. நீங்க பிரம்மத்தை தவிர இங்க எதுவுமே கிடையாது. அதனாலதான் இங்க ஈசாவாசியம் இதம் சர்வம்ங்கிற வார்த்தையை உபநிஷத் போடுது. அப்ப அதனால ஒட்டுமொத்தமா கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு, வேர்ல்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால வேர்ல்டு இருக்குது, கான்சியஸ்னஸ் இல்லைன்னா வேர்ல்டு இருக்காது. ஆனா வேர்ல்டு தனியா இருக்காது. ஏன் தனியா இருக்காது? அதான் நான் ப்ரொஜெக்டரை மேல திருப்பிட்டேன்னா படம் தெரியாது, ஆனா அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல வச்சுட்டோம்னா படம் தெரியும். அப்ப ஒயிட் ஸ்கிரீன்ல பட்டு படம் தெரியணும்னா படம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஒயிட் ஸ்கிரீன் இருந்தால்தான் படம் தெரியும். ஒயிட் ஸ்கிரீன் இருக்கிறதுனாலதான் படம் தெரியுது அப்படிங்கிறத அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா இருப்பதினால் இந்த உலகம் இருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கின்ற திரைப்படம் கூட திரையை தவிர தனியாக இல்லை என்று இங்க அத்வைத வேதாந்தம் கூறுகிறது. இதுதான் உண்மையான டெப்த் சப்ஜெக்ட். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். அப்ப இந்த டெப்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த உலகத்துல வந்து எதை பார்த்தாலும் யார் மேல பாத்துட்டு இருக்கீங்க? பிரம்மத்து மேல பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் கையில ஒரு செல்போன் வச்சிருக்கேன், அல்லது ஒரு பேனா வச்சிருக்கேன், ஒரு பென்சில் வச்சிருக்கேன்னா அதெல்லாம் எது மேல இருக்குதுங்க? எல்லாம் பிரம்மத்தின் மேல இருக்கு. அந்த பிரம்மத்தின் மேல இருக்குன்னா உடனே அங்கேயே நீங்க ஒரு கற்பனைக்கு எப்படி போறீங்க? ஏதோ ஸ்ரீமன் நாராயணன் படுத்துட்டு இருக்காரு, அவர் தொப்புல இருந்து பிரம்மதேவர் வந்துட்டாரு, அதுல இருந்து எல்லாம் படைச்சிட்டாரு, அப்படி உலகம் இருக்கானா? அப்படி சொல்ல வரல, அதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா ஸ்டோரி. ஆனா ரியலா என்னன்னா, உங்களுடைய அறிவில் இருக்கு, உங்க சுய அறிவில் இந்த உலகம் தோன்றுகிறது. அப்ப பிரம்மத்தில் தானே இருக்குது, என்ன டவுட் உங்களுக்கு? பிரம்மங்கிறத அறிவுன்னு ஃபர்ஸ்ட் உணரணும். நீங்க வந்து பிரம்மம் பிரம்மம்னா அது ஏதோ பயங்கரமான விஷயம் வந்து வெளியே கற்பனையிலேயே ஓடிட்டு இருக்கீங்க, அப்படி ஓடுற வரைக்கும் நீங்க பிரம்மத்தை அனுபவமாக்க முடியாது. பிரம்மம் என்பது சுய அறிவு. அப்ப உன்னுடைய சுய அறிவில் இந்த உலகம் தோன்றுகிறது. அப்ப தோன்றுகின்ற உலகம் தோற்றம் தான், ஆனால் அது நீ இருப்பதினால் இருக்கிறது. ஆகவே அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சொல்பவன் யாரு?
அதே அறிவு தானே. இல்லை என்று சொன்னாலும் அது அறிவு தான் சொல்லுது, அந்த பாயிண்ட்டை முட்டுறீங்களே. இல்லைன்னு சொல்லவே கூடாது, இல்லைன்னு சொன்னாலும் அந்த அறிவு தான் சொல்ல முடியும், இருக்குன்னு சொன்னாலும் அந்த அறிவு தான் சொல்ல முடியும். அப்ப இல்லைன்னு சொல்றத வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க என்கிட்ட, அப்படிதான் ஒரு அம்மா ஆர்கியூமெண்ட் பண்ணி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க, நான் சொன்ன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நான் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து அத்வைத வேதாந்தம் படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் சும்மா ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் எழுதின புக்ஸை படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்த அளவுக்கு டெப்த் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரிஷிகள் சொல்ற சப்ஜெக்ட் இல்லையா. அப்ப நம்முடைய சனாதன தர்மத்துக்குள்ள வந்து படிச்சா தான் சப்ஜெக்ட் தெரியும். சும்மா இங்கிலீஷ் எழுத்தாளர் எழுதுனதுனா அவன் தெரிஞ்சதை அவன் எடுத்து வளர வச்சிருப்பான், அல்லது வேற ஒருத்தர் எடுத்ததை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பான் இங்கிலீஷ்ல, அப்போ அவன் துவைதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி கூட வச்சிருப்பான். நமக்கு எப்படி தெரியும்? அது நமக்கு தெரியாது. நம்ம வந்து மூல நூல் பார்க்கணும், எப்பயுமே மூல ரிஷிகளுக்குள்ள போகணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அப்ப நம்ம இப்ப சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதா, என்ன இருக்குன்னா அத்வைத வேதாந்தத்துக்கும் மற்ற தரிசனங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாங்கியம் பக்கத்துல வந்துருச்சு ஆனா ஒரு இடத்துல தப்பு பண்றாங்க. சாங்கியர்கள் வந்து அத்வைத வேதாந்தத்துக்கு பக்கத்துல வந்து அந்த சினிமா படத்துல தியேட்டர்ல படம் ஓடுற வரைக்கும் எல்லாம் சரிதான், ஆனா ஒரு படி மேல நாம போய் என்ன சொல்றோம்னா படமும் திரையும் வேறு வேறு கிடையாது. ஏன்னா படம் இருக்கிறதுனாலதான் திரை இருக்குது, திரை இருக்கிறதுனால தான் படம் இருக்குது, இல்லைன்னா ரெண்டுக்குமே வேலை இல்லையில. எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்? இப்ப நான் சினிமா தியேட்டர்ல ஒரு ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் கட்டி வச்சுட்டேன், அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன், தியேட்டருக்குள்ளே யாராவது வருவாங்களா? ஒருத்தனும் வரமாட்டேன். ஏன்னா வெள்ளத்திரை பார்க்கறதுக்கு என்ன கூப்பிடுற, போய் வேலையை பாரு அப்படின்ட்டுருவான். அப்போ ஒரு ஒயிட் ஸ்க்ரீனை மட்டும் கட்டி வச்சுக்கிட்டு தியேட்டரை கட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், ஒருத்தனும் வரமாட்டான். அதுவே வாங்க வாங்க ஒரு அருமையான ரஜினி பார்த்து படம் போடுறேன், வாங்க ஒரு சிவாஜி கணேசன் படம் போடுறேன்ட்டு நான் ஒரு தியேட்டரில் ஒயிட் ஸ்க்ரீனில் படத்தை போட்டேன்னா எல்லாம் வந்து உட்காந்துக்குவாங்க. அப்போ என்னன்னா அந்த ஒயிட் ஸ்க்ரீனும் அந்த சினிமாவும் மிக்ஸ் ஆனால் தான் அந்த இடத்துல வேலை, இல்லைன்னா வேலையே இல்லையே. அப்போ அதனால நீங்கள் வந்து வெறும் ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுக்கிட்டு யூஸ்லெஸ்ஸாக போயிடும், அல்லது வெறும் ப்ரொஜெக்டரும் ஃபிலிம் ரோலும் இருக்குங்க ஆனால் ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் இல்லைங்க. எங்கெங்க படத்தை போட்டுட்டோம்? நான் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் வாங்கவே இல்லைங்களே, ஆனால் எங்கிட்ட ப்ரொஜெக்டர் இருக்குது, ஃபிலிம் ரோல் இருக்குது, நான் எங்கே ஓட்டுட்டோம் படத்தை? எங்கேயுமே ஓட்ட முடியாது, வீட்டுக்கு போன்றுருவோம். ஏன்னா ஒயிட் ஸ்க்ரீன் இல்லாமல் படம் ஓட்ட முடியாது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், ஒயிட் ஸ்க்ரீனும் சினிமாவும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதது. அது போல சிவமும் சக்தியும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதது. அது போல பிரம்மமும் மாயையும் பிரிக்க முடியாதது. அது போல புருஷனும் பிரகிருதியும் பிரிக்க முடியாதது. இவ்வளவுதாங்க நம்ம அத்வைத வேதாந்த கான்செப்ட். அத்வைத வேதாந்தம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்குது, அருமை அருமை என்ன வேணா சொல்லிட்டு வா, ஆனா அந்த அறியலன்னு சொல்றவன நான் தான் ஐயா அப்படின்னு ஒரே வார்த்தையில போட்டுருது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த அறியவில்லை என்பதை அறிந்து கொள்பவன் எவனோ அவனே அறிவாளி, அவனே பிரம்மம், அவ்வளவுதான் விஷயம். அந்த இடத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் அப்டேட் ஆகணும். நமக்கு வந்து இது தெரியல அது தெரியல எனக்கு புரியலன்னு சொன்னாலும் அந்த புரியலன்னு சொல்றவன் யாரு, தெரியலன்னு சொல்றவன் யாரு, அல்லது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவன் யாரு, எல்லாம் ஒன்றே. அதுதான் இருப்பு, பிரம்மம், சித்து, அறிவு அப்படின்ட்டு நம்முடைய அத்வைத சித்தாந்தம் ரொம்ப அருமையா புரியுது. அப்ப இந்த விசாரம் தான் இங்க ரொம்ப முக்கியமான விசாரம். இது சாங்கிய விவேகத்தின் இதயம் என்று பார்க்கிறோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க சொன்ன சாங்கியர்கள் சொன்ன கருத்துக்கள் படி ஜடம், அதனுடைய மூன்று குணங்கள் ஆகிய அனைத்தும் பிரகிருதியின் இயல்புகள், ஆனால் புருஷனும் சுத்த சைத்தன்யம். அப்ப பிரகிருதி புருஷனின் அனுபவத்திற்கு இறுதியில் அவனது விடுதலைக்குமான கருவியாக செயல்படுகிறதுன்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. அது அப்படிதான் நாம எடுத்துக்கணும். அருமையான பாயிண்ட். ஏன்னா இப்ப அந்த பிரகிருதிக்குள்ளதான் நாம எல்லாம் இருக்கிறோம். இப்ப நம்மளாம் எங்க இருக்கிறோம், மாயையில் இருக்கிறோம். இந்த பௌதிக உடல் வந்து தோன்றி மறையக்கூடியது. அப்ப இந்த தோன்றி மறையக்கூடிய இந்த பிரகிருதியில தான் நாமெல்லாம் இருக்கிறோம். ஆனா இந்த பிரகிருதி எங்கிருந்து வருது? புருஷனிடத்துல இருந்தா வருது. அப்ப புருஷனே இந்த பிரகிருதியை உண்டு பண்ணி அந்த பிரகிருதியின் மூலமாகவே தன்னை பார்க்கிறான் பாருங்க. அதுதான் இங்க விசேஷமே. இப்ப நம்ம சொல்ற பாயிண்டே அதுதான். அதாவது புருஷன் என்ற சித்து அந்த அறிவும் பிரகிருதி என்ற ஜடமும் பார்ப்பதற்கு வேறு வேறு என்றது தானே இங்க பிரச்சனை. அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இப்ப 100வது ஸ்லோகம் பார்ப்போம். இப்ப 100வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு முடிப்பேன். அடுத்து 101 திங்கக்கிழமை. அசங்கா யாசிதேர் பந்த மோக்ஷவ் வேதாக்கிரஹான்மதௌ பந்த மோக்ஷவ் யவஸ்தார்த்தம் பூர்வே சாமிதுவ சித்பிதா. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எதிலும் சம்பந்தப்படாத சைத்தன்யத்திற்கும் பந்தமும் மோட்சமும் அந்த புருஷன் மற்றும் பிரகிருதி இந்த இரண்டின் வேறுபாட்டை அறியாததனால் ஏற்படுகின்றன என்று சாங்கியர்கள் கருதுகின்றார்கள். மேலும் பந்தமும் மோட்சமும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பொருந்த வேண்டும் என்பதற்காக முந்தைய தத்துவவாதிகளைப் போலவே பல புருஷர்கள் உள்ளனர் என்று இவர்கள் கூறிவிட்டார்கள் என்று அந்த சாங்கியர்களுடைய தவறை இந்த இடத்துல சுட்டிக்காட்டுறார். அதாவது வித்யாரண்யர் என்ன இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறாருன்னா, சாங்கியர்கள் எல்லாம் அருமைதான், எல்லாம் அருமையாக தான் சொல்றாங்க, ஆனா புருஷன் வந்து அசங்கன்னு சொல்றாங்க, அதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி அவன் கர்த்தா போக்தா இல்லை, அதாவது அந்த புருஷன் என்பவன் வந்து தான் செயல் செய்வதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை, அதே மாதிரி அவன் மாறுவதும் இல்லை, அவன் சுத்த சாட்சி தான். ஆனா பந்தம் யாருக்கு மோட்சம் யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பும் போதுதான் இங்க அசங்கா யாசிச்சதே அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு இல்லையா. அப்ப இங்க சாங்கியர்கள் என்ன ஒப்புக்கொள்கிறார்கள்னா, புருஷன் வந்து உண்மையில் ஒருபோதும் பந்தப்பட்டதில்லை, அதனால் இது வேதாந்தத்திற்கு மிகவும் நெருக்கமான கருத்து என்று நாம பார்க்கிறோம். வேதாக்கிரகாத் அப்படிங்கிற வார்த்தை, வேறுபாட்டை அறியாததனால் அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை போடுறதுனால, எந்த வேறுபாடு? புருஷன் மற்றும் பிரகிருதி இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. அப்ப அதை அறியாத போது நான் உடல், நான் மனம், நான் துக்கப்படுகிறேன் என்று தவறாக நினைத்துக் கொள்கிறான், இதுதான் பந்தம். அதே சமயம் சாங்கியருடைய மோட்சம் என்ன? நான் பிரகிருதி அல்ல, நான் சுத்த புருஷன் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல விவேகம். அப்ப இதை சாங்கியம் இவ்வாறு சொல்லுது. ஆனா இங்க நாம என்ன இந்த இடத்துல சாங்கியமும் அத்வைதமும் ஒன்றுபட்டு என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா, இப்ப பந்தம் வந்து அறிவின்மையாலும் மோட்சம் வந்து அறிவாலும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா, இது ஒரு பெரிய ஒற்றுமையாகவே பார்க்கிறோம். ஆனால் அடுத்த வரியில ஒரு வேறுபாடு வருது, என்னன்னா சித்விதான்ற வார்த்தையை போடுறாங்க, பல புருஷர்கள். அப்ப பல புருஷர்கள் ஏனென்றால் சாங்கியர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒருவன் பந்தத்தில் இருக்கிறான், மற்றொருவன் முக்தனாக இருக்கிறான், ஆனால் இருவரும் ஒரே சைத்தன்யம் என்றால் இந்த வேறுபாடு எப்படி? எனவே சாங்கியர்கள் கூறுகிறார்கள், பல புருஷர்கள் இருக்க வேண்டும், அதுவே அத்வைதத்தின் மறுப்பு என்பதாகவும் நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன சாங்கியர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கறத திருப்பி நான் உங்களுக்கு இங்க புரிய வைக்கிறேன். இப்ப உங்களுடைய கண்ணோட்டம் என்னன்னா, புருஷன் அப்படின்னா அது பிரம்மம் தானே நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, பிரகிருதினா இந்த உலகம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே இங்க புருஷன் அப்படின்னா எதை, யார் ஒருவன் ஒன்றை அறிகிறானோ அவன் தான் இங்க புருஷன். அப்ப இங்க வந்து நாம் எல்லாருமே புருஷன் தான், அதை தான் இங்க வந்து சாங்கியர்கள் எடுத்துக்கிட்டாங்க. சாங்கியர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பல புருஷர்கள், அதாவது நீ ஒரு புருஷன், நான் ஒரு புருஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா என்ன ஆயிடும், புருஷன்னா ஒரு சைத்தன்யம் உள்ள அறிவுள்ள பொருள் அப்படின்னு அர்த்தம், அப்படி எடுத்துக்கணும். புருஷன்னா ஏதோ வீட்டில் இருக்கிற புருஷன், கணவன் அப்படின்னு நினைச்சிக்கூடாது. இங்க சான்ஸ்கிரிட்ல அந்த புருஷன்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு சைத்தன்யம் என்று அர்த்தம், அப்படி புரிஞ்சுக்கங்க. சைத்தன்யம்னா ஒரு அறிவுள்ள பொருள், புருஷன்கிற வார்த்தைக்கு அறிவுள்ள பொருள். அப்ப பல அறிவுள்ள பொருட்கள் இருக்கிறது என்று சாங்கியர்கள் சொல்லிட்டாங்க இல்லையா, இங்கதான் அவங்க துவைதிகள் ஆயிட்டாங்க. அதாவது துவைதிகளுக்கும் அத்வைதிகளுக்கும் வித்தியாசத்தை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எந்த இடத்துல துவைதிகள் ஆறாங்க, எந்த இடத்துல அத்வைதியா மாறணும் அப்படின்னு சொல்றேன். சாங்கிய தத்துவமும் அத்வைத தத்துவமும் கிட்டத்தட்ட ஒரே தத்துவம் தான், ஒரு இடத்துல மாறுபடுறாங்க பாருங்க. அதனால இப்ப நாமெல்லாம் ஆக்சுவலா துவைதிகளா இருக்கிறவங்க எல்லாம் சாங்கியர்கள் தான், புரியாம சாங்கியத்துக்குள்ள சேர்ந்துட்டாங்க. அது என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ எல்லாரும் சொல்லிட்டாங்க, தாத்தா பாட்டி சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க, நானும் அப்படியே ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு அப்படியே ஃபாலோ பண்றாங்க, தப்பு இல்லை. ஆனா அதுலயே போயிடக்கூடாதுல்ல, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த பாயிண்ட் புரியும்ல, அதை இங்க சொல்றோம். அப்ப அதனால இப்போ பல புருஷன்கள், அதாவது பல சைத்தன்யங்கள் இருக்கு அப்படின்னா, இங்க வேறுபடுத்துவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உடலா மனசா உபாதியா அப்படின்னு பார்த்தா வேறுபாடுகள் வந்து உபாதியில் தான் இருக்கு, சைத்தன்யத்துல இல்ல. அதைத்தான் இங்க வித்யாரண்யர் போன்ற அத்வைத ஞானிகள் வந்து நிறுவுறாங்க. என்ன நிறுவுறாங்க, நமக்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, இப்ப மேல இருக்கிற ஒரு ஆகாயம் இருக்கு, வானத்துல ஒரு பெரிய நீல வானம் இருக்கு, பூமியில வந்து ஒரு 100 குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிடுறோம், 100 குடம் ஒரு விழாவுக்காக, ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக ஒரு 100 குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம். அப்ப அந்த 100 குடத்துல 100 ஆகாயங்கள் இருக்கிறதா? ஆனா பார்ப்பதற்கு அப்படித்தானே தெரியுது, ஒவ்வொரு குடத்துலயும் ஒவ்வொரு ப்ளூ கலர்ல ஆகாயம் தெரியும். ஆனா உண்மையிலேயே நீங்க அந்த வானத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஆகாயம் தான், ஆனா இங்க நீர்ல பார்க்கும்போது ஒவ்வொரு குடத்துலயும் ஒவ்வொரு ஆகாயம் இருக்கிற மாதிரி ப்ளூ கலர்ல எல்லாம் தெரியுதுனால 100 ஆகாயம் வந்துருச்சா? கிடையாது இல்லையா. அப்போ ஆகாயம் ஒன்றுதான், ஆனால் வேறுபாடுகள் குடங்களில் உள்ளது. அது போல சைத்தன்யம் ஒன்றுதான், வேறுபாடுகள் ஜீவர்களிடத்தில் இருக்கிறது, அது உபாதி வேறுபாடு அப்படிங்கறதுதான் இங்க அத்வைதம் சொல்ற ஆழமான விஷயம். அப்ப இதை நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் துக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த துக்கத்தை அறிந்திருப்பவன் யார்? அப்ப துக்கமும் நான் வேறு வேறா, அதை அறியும் சாட்சியும் நானும் வேறு வேறா அப்படின்னு நம்ம ஆழமா விசாரம் பண்ணி பார்த்தா, இங்க ஆக்சுவலா இந்த விஷயங்களை வந்து ஒன்றை பார்க்கறேன், ஒன்றை பார்க்கல, ஒன்னை புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது எல்லாமே மைண்டு தான் சொல்லும். அதனாலதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், நீங்க வந்து இந்த உலகத்துல எதை தெரிஞ்சுக்கிட்டேன், கடவுளை பார்த்துட்டேன், கடவுளை பார்க்கல அப்படின்னு என்ன சொன்னாலும், ஒருத்தன் கடவுளை பார்த்துட்டேன்னு சொன்னாலும் அவன் மைண்டில் தான் சொல்ல முடியும், அறிவுல சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை பார்த்துட்டேன்னு சொன்னா அப்ப கடவுள் வேறு இவன் வேறுன்னு ஆயிடும். அப்ப அந்த கடவுள் யாருப்பான்னு கேட்க வேண்டியதான் வந்துடும். அவன் கடவுள் பார்த்துட்டேன்னா அப்ப இவன் வேற கடவுள் வேறையா? கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிறதான விஷயமே, ஆத்மா மட்டும்தான் இருக்குதுங்கிறது விஷயமே. அப்ப இங்க புருஷன் பிரகிருதி வேறுபாட்டை அறியாததனால் பந்தம் தோன்றுகிறது. அந்த வேறுபாட்டை அறிதல் தான் மோட்சம். அதனால ஒவ்வொருவரும் தனித்தனி பந்த மோட்ச அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்பதாக பல புருஷர்கள் பல சைத்தன்யங்கள் என்று தவறாக சாங்கியர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதாக இங்க வித்யாரண் நமக்கு புரிய வச்சு தெளிவுபடுத்துறார். அதனால இப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம அத்வைத வேதாந்தம் வந்து பல ஜீவர்களை ஏத்துக்கிறது கிடையாது. அதாவது வானத்துல ஒரே ஆகாயம்தான், ஆனா பூமியில பாத்தீங்கன்னா பல குடங்கள்ல பல ஆகாயம் தெரிவது போல ஒரே சைத்தன்யம் தான். அது பிரதிபிம்பிக்கத்தான் செய்து வந்து போறது கிடையாது. அங்க மேல ஆகாயம் வந்து அந்த குடத்துல இருக்கிற நீர்ல பிரதிபிம்பிக்கத்தான் செய்து, அந்த ஆகாயம் வந்து இறங்கி வந்து இங்க குடத்துல உட்காந்துக்கல. அது மாதிரி ஆகாயம் புரியலையா, சூரியன் எடுத்துக்கோங்க. வானத்துல ஒரு சூரியன் இருக்கு, கீழே 100 குடம் தண்ணி வச்சிருக்கோம், 100 குடத்து தண்ணி. ஒவ்வொரு குடத்து தண்ணியில எட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூரியன் தெரியும், ஒவ்வொரு குடத்து தண்ணியிலையும். அப்ப ஒவ்வொரு குடத்து தண்ணியிலும் சூரியன் தெரியுதுங்கனால 100 சூரியன் வந்துருச்சா 100 குடத்துலயும்? கிடையவே கிடையாது. வானத்துல இருக்கிற ஒரே சூரியன் தான், ஆனா கீழே 100 குடத்துல 100 சூரியன் தெரியுதுங்கிறதுக்காக 100 சூரியன் வந்துருச்சுன்னு சொல்றது சாங்கியர்களுடைய தவறு. ஏனென்றால் சாங்கியர்கள் வந்து பிரதிபிம்பத்தை வந்து ஆத்மாவோட பொருத்தி பார்க்கறாங்க. அதனால இது ஜீவாத்மா அது பரமாத்மாங்கிற ப்ராப்ளம் வருது. ஆனா நாம அத்வைத வேதாந்திகள் என்ன சொல்றோம்னா, இங்க ஜீவாத்மாவே கிடையாதுப்பா, பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறார். எப்படி ஒரு அருமையான பாயிண்ட் பாருங்களேன். ஆனா அப்ப இந்த ஜீவாத்மாலாம் இப்ப நீங்க நானெல்லாம் இருக்கிறோமே அப்பதெல்லாம் இல்லையா அப்படின்னா, இருக்குது. பரமாத்மாவின் மீது தோற்றம் ஆகிறது, அவர் இருப்பதனால இதெல்லாம் தோன்றுது. ஆனா அவரு இருக்கிறதுனால இந்த தோற்றத்தை நம்ம ஏன் வந்து பிடிச்சுக்கணும்? அவர் விருப்பத்தின் அடிப்படையில் அதை தோற்றுவித்து பாக்குறாரு. அப்ப எனக்கு புரியலீங்களே, எப்படிங்க ஒரே கடவுள் தான் இருக்காரு, அது எப்படிங்க அவரு தோற்றுவிப்பாரு? இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கேன்னா, அதுக்குதான் உபநிஷத்து அருமையா விளக்கம் கொடுத்தோம். நம்ம ஏற்கனவே கடவுள் உபநிஷத்து இருக்கும்போது சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, இப்ப வந்து ஒருத்தன் கேள்வி கேட்கறான், அது எப்படிங்க படைப்பு வந்து இறைவன் இடத்துலயே இருக்கா? அப்ப இறைவன் வந்து தனக்கு வேறாக ஒரு படைப்பை உண்டாக்கணும்னா அதுக்கு ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கணும்ல. நீங்க வந்து அத்வைத வேதாந்திகள் என்ன சொல்றீங்க, அந்த அறிவு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்க, பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்த உலகம்ங்கிறது இல்லைன்னு சொன்னா, இப்ப நாங்க இத்தனை அனுபவங்களுக்குள்ள வந்து போறோமே, அப்ப இந்த அனுபவம்ங்கிறது நீங்க அந்த பிரம்மத்திடத்திலேயே இருக்கு, அந்த அறிவினிடத்திலேயே இருக்குன்னா அந்த அறிவு தான் இதெல்லாம் படைச்சிருக்கு. அப்ப படைப்பதற்கான ஒரு மூலப்பொருள் எங்கேயாவது வெளியிருந்து எடுத்துதானே படைச்சிருக்க முடியுங்கிற கேள்வியை வந்து தர்க்கவாதிகள் முன்வைக்கிறாங்கன்ட்டு நம்ம ஏற்கனவே பேசும்போது உங்களுக்கு எப்படி புரிய வச்சேன் அப்படின்னா, இது வந்து உபநிஷத் சொல்ற உதாரணம். உபநிஷத் என்ன சொல்லுதுன்னா, இப்ப பூமியில நமக்கு அனுபவத்தில் இருக்கிற ஒரு சிலந்தி பூச்சி எடுத்துக்குங்க. அந்த சிலந்தி பூச்சி வந்து தான் வாழ்வதற்கான ஒரு வலைய பின்னுது. அந்த வலைக்கான ரா மெட்டீரியல் வந்து வெளியிருந்து எடுக்கிறது கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வாயிலிருந்து ஒரு உமிழ்நீரை கொண்டு ஒரு வலைய பின்னும், அந்த வலையை பின்னி முடிச்சுட்டு அந்த வலை மேல ஏறி உக்காந்துப்போம். அப்ப ரா மெட்டீரியல் வந்ததுனால அதுக்கு ஒரு இருப்பிடம் கிடைச்சிடுச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி அது எங்க உட்காருதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தது. இப்ப அது வாயிலிருந்து ஒரு உமிழ் நீரை கண்டுபிடிச்சு அந்த உமிழ் நீர் வழியா அது பெரிய ஒரு வலையை பின்னி அந்த வலை நடுவுல போய் உக்காந்துக்குது. அப்ப வர்ற பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த சிலந்தி பூச்சி வந்து சின்ன சின்ன கொசு அல்லது வேற ஏதாவது பூச்சி வந்து அதுல அந்த வலையில சிக்கிக்குச்சுன்னா உடனே அது பக்கத்துல போய் அதை சாப்பிட்டுடும். அப்படிதான் அந்த சிலந்தி பூச்சியினுடைய வாழ்க்கை. அப்புறம் அது எப்போ அந்த இடத்துல எனக்கு வேண்டாம் நான் வேற இடத்துக்கு போறேன்னு முடிவு பண்ணதோ, அப்ப என்ன பண்ணும், அந்த வலையெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கும், தனக்குள்ள இழுத்துக்கிட்டு திருப்பி வேற இடத்துக்கு போயிடும். அப்ப இது மாதிரி ஒரு சிலந்தி பூச்சியே வெளியிருந்து எந்த ஒரு புறப்பொருளையும் பெறாம ஒரு வலையை பின்னி வாழ்க்கையை நடத்த முடியும்னா, அந்த அறிவு நிலத்திலிருந்து இந்த உலகம் வெளிப்படுறதுல என்னையா உனக்கு சந்தேகம்? அதுவே தன்னை வெளிப்படுத்துவதற்கு மனம்னு ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணி இந்த உலகத்தை உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வேண்டாங்கும் போது இந்த ஊடகத்தை உள்ள க்ளோஸ் பண்ணிக்குது, அவ்யக்த நிலைக்கு கொண்டு போயிடுது. அப்ப இதுதாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அருமையான ஒரு பாயிண்டை வந்து புரிய வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய தத்துவம். இதை வந்து நம்ம சினிமா திரையை வச்சு தான் உதாரணம் கொடுத்து புரிய வைக்கிறோம். இது மாதிரி மகான்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அருமையான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ சாங்கிய தத்துவத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விசாரமாக இருக்கும். இதுக்குள்ளே வரும்போது தான் நமக்கு உண்மை புரியும். அப்போ இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமேன்னு புரியும். அந்த இறைவன் வந்து யாரு? வெறும் பிரக்ஞை தான், வெறும் பிரக்ஞை தான் இறைவன் வந்து, தூய அறிவு தான், அதுதான் ஆத்மா அப்படிங்கிறத கடைசியாக நிரூபணம் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது 101வது ஸ்லோகம் வந்து திங்கட்கிழமை தொடங்கலாம். மொத்தம் 270 ஸ்லோகம் இருக்கு. அப்புறம் அடுத்த வகுப்பில் 101வது ஸ்லோகத்தை தொடருவோம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.